எல்லோரும் உடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவருடைய நாமத்தை சொல்லுங்கள், அவருடைய நாமங்களை சொல்லுங்கள், வேதம் சொல்லுகிற நாமங்களை சொல்லி ஆராதியுங்கள். ஜெகோவா ஜீரே, ஜெகோவா ஷம்மா, ஜெகோவா ஷாலோ, உங்களுக்கு தெரிந்த பெயர்களை சொல்லுங்கள். தேவன் என்னோடு உறவாடினார். கடந்த இரவு என்னுடைய நாமத்தை சொல்ல சொல்ல சொல்லிய ஆண்டவர் எனக்கு ஏவின் அந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியில வைக்கிறேன். நாமங்களை சொல்லுங்க, அவருடைய நாமங்கள். சமாதான பிரபு, சமாதான பிரபு, ஓ சமாதான பிரபு, நீதியுள்ள தேவன், நியாயாதிபதி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிங்க, எல்லோரும் அவருடைய நாமத்தை உச்சரியுங்க. பிசாசுகள் ஓடுகிற நாமத்தை உச்சரியுங்க. இயேசு 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 என்கிற நாமம், வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமத்தை உச்சரியுங்க. ஹல்லேலூயா. எங்களை விடுவித்த நாமம் அதே, எங்களை விடுவித்த நாமம் அதே, எங்களை விடுவித்த நாமம் அதே. ஹல்லேலூயா. யெகோவா ஜீரே, ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம், உங்களை தொழுகிறோம் ஐயா. கட்டத்துவம் அவர் தூளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசய ஆலோசனை, கட்ட நித்தியமுள்ள பிதா, சமாதானத்தின் பிரபு. அவர் இயேசு, அவர் இயேசு. ஜெகுவான் நிசியே, நீரங்கள் வெற்றி கொடியல்லவா. ஜெகுவான் நிசியே, நீரங்கள் வெற்றி கொடியல்லவா. தோல்வியிலும் எழும்பி நிற்க செய்கிற கத்தரவ, தோல்வியிலும் எழும்பி நிற்க செய்கிற ஜெகுவான் நிசியவ, விழுந்து போய் இருக்கிற பொழுதும் தூக்கி நிறுத்துகிற ஜெகுவான் நிசியவ. சத்துரு வெள்ளம் போல் வருவதை கண்டு சத்திய ஆவியானவர், ஓ அவனுக்கு எதிராய் கொடியேற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடைய நாமத்தை ஏற்றுகிறோம், சபையில் உங்களுடைய நாமத்தை ஏற்றுகிறோம். வல்லமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம், மாறாத நாமம், நித்தியமுள்ள நாமம், மகிமையுள்ள நாம, அதை ஏற்றுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எஸ், உங்களுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க ஓ பலம் உண்டாகிறது ஐயா, தைரியம் உண்டாகிறதையா, மகிழ்ச்சி உண்டாகிறதையா, சமாதானம் உண்டாகிறதையா. நம்முடைய நாமத்தை சொல்ல 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 சோர்வுகள் நம்மளை விட்டு நீங்குகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. பாருங்க, கரங்களை தட்டி எல்லோரும் அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. Amen! Amen! Hallelujah! உடைய நாமத்தை சபையில் நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே, பயத்தோடு நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துங்க, எங்களோடு பேசுங்கப்பா. நசரேயனாகிய இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை உங்களுடைய வாயினாலே உச்சரியுங்கள். அவருடைய நாமத்தை அடிக்கடி பேசுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அடிக்கடி சொல்லுங்கள். அது நமக்கு பலன். ஹல்லேலூயா. அது நமக்கு தைரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போக இருக்கிறவர்கள், பலவீனப்பட்டு இருக்கிறவர்கள், சிந்தனைகளே குலைந்து போய் இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்கள். அது நமக்கு பலன். ஹல்லேலூயா. அது நமக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் கர்த்தருடைய நாமத்தில் பேசிய ரெண்டு செய்திகளை தொடர நான் விரும்புகிறேன். முதலாவது நான் பார்த்த அல்லாஹ்விட்டான் சபையிலே பேசிய அந்த செய்தி, ஆபிரகாமுக்குள்ளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் பேசினேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை மேன்மைப்படுத்தி நான் பேசினேன். ஹல்லேலூயா. அதனாலே ஆசீர்வாதம் உண்டு என்பதை மேன்மைப்படுத்தி நான் பேசினேன். அதோடு சேர்த்து நாம் கீழ்ப்படியாததன் நிமித்தம் இழந்து போகிறவைகள் என்ற ஒரு தலைப்பிலே நான் பேசினேன். முதலாவது ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே பூமிக்கு சாபத்தை வரவிட்டான் என்பதை குறித்து அந்த நாளிலே ஆதாமை வைத்து நான் பேசிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதே போன்று ஆபிரகாமை வைத்து அவனுக்குள்ளே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய கீழ்ப்படிதல் மேன்மையானது. ஹல்லேலூயா. யாரும் அதற்கு முன்பாக நிற்க முடியாத அளவுக்கு அவனுடைய கீழ்ப்படிதல் இருந்தது. ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் சிரேஷ்ட புத்திரன் அவனை கொண்டு போய் பலியிடு என்று சொன்ன உடனே அதற்கு அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணி அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த அளவுக்கு நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து பார்த்தால் அந்த மனிதனை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரு மனிதனை நாம் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால இவைகளின் அடிப்படையிலே தங்கியது என்ன? ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே கீழ்ப்படிதல் என்பது இந்த அளவில் இருந்து அந்த அளவு வரைக்கும் கஷ்டமான ஒரு சத்தியமாகும். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை யாரும் விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவருக்கு இணங்குவதை யாரும் விரும்புவதில்லை. ஒருவருக்கு கீழ்ப்படிந்து போவதை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் அதன் அடிப்படையிலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கிற அந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வதும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கீழ்ப்படிவை சாய்ந்து ஒரு காரியத்தை கவனிக்க நான் விரும்புகிறேன். எங்கள் அனுபவத்தின் ரீதியிலே நம் வாழ்க்கைகளை நாம் ஓட்ட முடியாது. நம்முடைய அனுபவத்தின் ரீதியிலே நாம் சபையின் ஊழியங்களை செய்ய முடியாது. நம்முடைய அனுபவத்தின் ரீதியிலே நாம் நடந்து செல்ல முடியாது என்பதை குறித்து வேதத்திலே ஒரு சில மனிதர்களை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு தக்கன விதத்திலே நாம் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை வளர்ப்பது, குடும்பத்தை நடத்துவது, ஊழியங்களை செய்வது, சபையோடு நடந்து செல்வது என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நம்முடைய அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் அனுபவத்தின் அடிப்படையிலே நாம் நடக்க முடியாது என்பதை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ஏனெனில் மோசே என்கிற தேவனுடைய மனிதன் ஒரு தடவை கன்மலையை பார்த்து அடித்தான். அதே மனிதன் இரண்டாவது தடவையும் அனுபவத்திலேயோ என்னவோ எனக்கு தெரியவில்லை, திரும்பவும் அடித்தான். பிழைத்து விட்டது. நடைமுறை பிழைத்து விட்டது. பிரியமானவர்களே, நாம் கடந்த வருஷத்திலே நடந்தது போல இந்த வருஷத்திலே நடக்க முடியாது. அந்த அனுபவம் நமக்கு நல்லது, நமக்கு ஏற்றது, நமக்கு சுகம் உண்டாகி இருக்கலாம், ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கலாம், நடந்த விதத்திலே கர்த்தருடைய கரம் அளவில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் வேறு, இந்த நாட்கள் வேறு. அந்த அனுபவத்தை வைத்து நாம் ஓட முடியாது. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? வளர்ந்து வாலிபனாகி, புருஷனாகி, கணவனாகி, பிள்ளைகளை பெற்று, பேர பிள்ளைகளை கண்டு, அந்த அனுபவத்தில் நம்முடைய ஓட்டங்கள் இருக்கிறது. அதனால் சில வேளைகளில் சில காரியங்களை சொல்லுகிற பொழுது அவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அவைகளை நாம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஏன்? நாம் அநேகத்தை கண்டுவிட்டோம், அநேகத்தை நாம் அனுபவமாக பெற்றுக்கொண்டோம். அதனால் என்ன செய்கிறோம்? அதை தள்ளிவிடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு இந்த நாளிலே நான் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், உங்கள் அனுபவத்தில் சாயாமல் கர்த்தருடைய வார்த்தையில் சாயுங்கள். ஹல்லேலூயா. அனுபவம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமானது. ஹல்லேலூயா. போன வருஷத்திலே ஒரு பிரச்சனையிலே கர்த்தர் என்னை இந்த விதத்தில் நடத்தினார் என்று சொன்னால் இந்த வருஷத்திலே அதே பிரச்சனையிலே அதே வண்ணத்திலே கர்த்தர் என்னை நடத்த முடியாது. ஏன்? என்னுடைய சூழ்நிலை வேற, என்னுடைய மனநிலை வேற, நான் நடந்து வருகிற விதம் வேறு, கர்த்தரோடு நிற்கிற நெருக்கம் வேறு. அதே வண்ணத்திலே கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. மோசே கண்மலையை பார்த்து பேசி, மோசே முதல் தடவை அடித்தான் தண்ணீர் வந்தது, இரண்டாம் தடவை பேச சொல்ல பொழுது அதே வாளி அதே வழி, ஆனால் செல்லுபடியாக இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததின் அடிப்படையிலே அவன் பெற்ற ஒரு சில ஆசீர்வாதத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அதை வாசித்த பொழுது அதில் ரெண்டு விதமான ஆசீர்வாதங்கள் அதில் தங்கி இருக்கிறது. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, அல்லாவிட்டால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏனெனில் அவன் தன் அனுபவத்தை தேவனுக்கு முன்பாய் வைக்கவில்லை. அனுபவம், அனுபவத்தின் அடிப்படையிலே நாம் சில வேளைகளிலே பெரியவர்களாகி விடுகிறோம். அனுபவத்தின் அடிப்படையிலே நாம் சில தடவைகள் எல்லாம் தெரிந்தவர்களாகி விடுகிறோம். வயதின் அடிப்படையிலே நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் போல நடந்து விடுகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனுபவத்திலே மற்றவர்களை நடத்தாதிருங்கள். அவர்கள் முட்டி மோதுவார்கள். ஏன் உன்னுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அதன்படி நடத்தாதிருங்கள், அது நல்லதல்ல. கர்த்தர் அவர்களை நடத்திட்டுக்க, தேவன் அவர்களை நடத்திட்டு. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு மனிதர்களையும் கர்த்தர் நடத்துவதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமானவர்கள், ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு விதமானது. நடத்த வேண்டிய வழிமுறை வேறு, செயல்படுத்த வேண்டிய விதங்கள் வேறு. அனுபவத்தை வைத்து கர்த்தருடைய ராஜ்யத்திலே, ஏன் குடும்பத்திலே நாம் கால் வையாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வராது. அனுபவம் நல்லது, அதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அதை வைத்து நடக்க கூடாது. அதை பார்த்து கற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் இந்த நாட்களிலே எங்களை இப்படி நடத்தினார், அதனால் நடவாமல் தள்ளி நிற்போம் என்று சொல்லுவது நல்லது, ஆனால் அதை வைத்து நடவாமல் இருப்பது நமக்கு ஏற்றது நல்லது. எப்பொழுது நாம் ஒரு மனிதனை பார்த்து சீக்கிரமாக கடந்து செல்ல விரும்புகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர், நான் சொல்றேன் எங்க நிறுத்தலாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா.
அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளியான செபதேவின் குமாரராகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்
சென்றார்கள்.
அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான்.
பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் இந்த பகுதி தெரியும், நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம். ஆனால் என்னத்தை கற்றுக்கொண்டோம் நம் வாழ்விலே? பிரியமானவர்களே, இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறேன், அவனுடைய வேலை என்ன? அவனுடைய வேலை என்ன? மீன் பிடிப்பது. மீன் பிடிப்பது இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா, மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் மீன் பிடிப்பதை தன்னுடைய வேலையாக கொண்டு, மீன் பிடிப்பதை தன் வாழ்க்கையாக கொண்டு பிடிக்கிறவர்களுக்கு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா, காட்டுக்கள் கூட அவர்கள் கவனிப்பார்கள். எந்த காலத்தில் மீன்கள் நல்லாக இருக்கும், பிடிபடும் என்பதை கூட அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அலை அடிக்கிற விதத்தை பார்த்து இன்றைக்கு மீன் பிடிக்க போகலாமா போகக்கூடாதா? சோ, அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதன், அனுபவம் பெற்ற ஒரு மனிதன், அநேக தடவைகள் எப்படித்தான் அனுபவத்தை நம்பி நாம் நடந்து கொள்வது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன், சீமோன் என்கிற இந்த மனிதனும் இரா முழுவதும் இரா முழுவதும் மலைகளை போட்டு 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 மலைகளை போட்டு 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 ஒரு மீனும் பிடிபடையில் அவன் வாழ்ந்த இரா முழுவதும் வேலை செய்கிறான். அனுபவசாலி அவன். போகிற பொழுது மீன் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு போன ஒரு மனிதன் அவன் அதிகாலையிலே வெளியே வந்து நின்று அவன் என்ன செய்கிறான்? மீன் மலைகளை சிக்கெடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் சரியான போட்ல ஏறினார், சரியான போட்ல ஏறினார். ஹலலுயா ஹலலுயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனை இயேசு பார்த்து கொண்டு சொன்னார் என்ன தெரியுமா? நீ இந்த போட்டை கொண்டு ஆழத்துல போய் மலைகளை போடு, கொண்டு போய் போடு. சொல்லுகிறது யாரு? கேட்கிறது யாருக்கு சொல்லுகிறார்? சீமோனுக்கு சொல்லுகிறார். சீமோன் யாரு? மீன் பிடிப்பதிலே விண்ணன். மீனை எப்படி பிடிப்பது, எந்த நேரத்தில் பிடிப்பது, எந்த காலத்தில் பிடிப்பது, எந்த வலையை போடுவது, எவ்வளவு ஆழத்துக்கு போவது என்பதின் அனுபவசாலி. அந்த அனுபவசாலியை இயேசு பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆழத்துக்கு போ, கொண்டு போ. அவன் பதில் என்ன தெரியுமா? ஐயரே, நான் ரா முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி எடுத்தேன், நான் ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன். என் அனுபவம் என்ன? நான் அனுதினமும் மீன்களை பிடிக்கிறவன், நான் அனுதினமும் வேலை செய்கிறவன், அனுதினமும் இந்த காரியத்தில் இருக்கிறவன். பிரியமானவர்களே, ஊழியமும் சரி, வாழ்க்கையும் சரி, சபையின் ஓட்டமும் சரி, உங்கள் அனுபவத்தில் எதுவும் செய்ய முடியாது. அனுபவத்தை வைத்து 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 அநேகர் பேசுவதை நான் கேட்பதுண்டு. அனுபவம் நமக்கு நல்லது, அது ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கிறது, அதனோட நாங்கள் வந்திருக்கிறோம், கத்திரங்களை நடத்தியிருக்கிறார். ஆனால் அதே வழியை திரும்ப நாம் செய்ய முடியாது. சீமோன் என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் இரா முழுவதும் பிடிச்சு கஷ்டப்பட்டு காலையில வந்து நிக்கிறான். அவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இரா முழுவதும் வேலை செய்யறது உடம்பு எப்படி இருக்கும்னு சொல்லி இரா வேலை செய்யறவர்களுக்கு தெரியும். அவன் இயேசுவின் வார்த்தைகளை தள்ளிவிடவில்லை, அவன் இயேசுவின் வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை, அவன் இயேசுவின் வார்த்தைகளை அலட்சியம் பண்ணவில்லை. நான் அனுபவசாலி, நான் இந்த விஷயத்தில் புத்திசாலி, நான் என் பிள்ளைகளை வளர்ப்பதிலே, என் குடும்பத்தை நடத்துவதிலே, என் ஊழியத்தை செய்வதிலே நான் புத்திசாலி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதிர்ந்தவர்கள் பல வருஷங்களை வாழ்க்கையிலே நடத்தவர்களுக்கும் சில வேளைகளிலே சில புத்திமதிகள் தேவை. ஆனால் என்ன நடக்கிறது? அவர்கள் அந்த வளர்ச்சியின் அனுபவத்திலே அவைகளை தள்ளிவிடுவதுண்டு. ஊழியக்காரர்கள் என்பது வயசின் அடிப்படையிலே ஆண்டவர் உருவாக்குகிறது அல்ல. ஊழியக்காரர்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறார்? இன்னைக்கு முதிர்ந்தவர்கள், நல்ல முதிர்ந்தவர்கள், வயது சென்றவர்கள், அவர்கள் இவர்கள், அப்படித்தான் ஒரு கண்ணோட்டமும் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதிர்ந்த வயது உள்ளவர்களுக்கும் ஒரே வார்த்தை தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக தடவையில் என்ன செய்கிறோம்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு கண்டிருக்கிறோம் அது போதும். என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எனக்கு தெரியும், இப்படிப்பட்டவர்களும் இதுக்குத்தான் செய்கிறார்கள். என் குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியும் அப்பா, அப்படி சொல்லுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நன்மையை கருதி புத்திமதிகள் சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் ஊழியங்களுக்கும், உங்கள் எதிர்காலத்திற்கும் நல்லது. தள்ளிவிடாதீங்க. சீமோன் அனுபவசாலி, அனுபவம் பெற்ற ஒரு மனிதன். சீமோன் இடத்துல கடலை குறித்தும் மீன் பிடிப்பதை குறித்தும் ஒருவரும் ஒன்றும் பேச முடியாது. வலை சிக்கெடுப்பது எப்படி என்று கூட அவனுக்கு தெரிகிறது. ஆனா இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆழத்துக்கு உன் படகை கொண்டு போ, ஆழத்தில் கொண்டு போய் வலையை வீசி. பேதுரு என்ன தெரியுமா சொல்ற? சீமோன் பேதுருன்னு சொன்னார், இரவு முழுத்துல நான் நின்றனே, இரவு முழுத்துல நான் ஆராய்ந்து ஒன்று கூட ஆப்பிடல, ஆனா உம்முடைய வார்த்தையின் படி நான் அதை செய்யறதுக்கு போறேன். அனுபவம் எல்லாம் சில வேலைகள்ல கீழ்படுத்தப்பட வேண்டும். அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, அதை வைத்து ஒன்றும் நடத்த முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த ரெண்டு முறையும் பேசின பொழுது அடிக்கடி சொன்னது என்னவெனில், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து வார்த்தையை மாத்திரம் கவனிங்க. என்ன, நானும் மெசேஜ் கேட்கிறேன் இல்லையா? என் சிந்தனை எப்படி எல்லாம் மெசேஜ் கேட்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை வசனமாய் பாருங்கள். இதுல என்ன சொல்லப்பட அதை மாத்திரம் எடுங்க, இதுல எனக்கு என்ன ஆசீர்வாதம் அதை எடுங்க, இதுல எனக்கு என்ன பிரயோசனம் அதை எடு. அதையும் இதையும் சேர்த்து வச்சு கும்மி அடிச்சு வாழ்க்கை கெடுக்காது. வசனத்தை கலக்காதீங்க, வசனத்தை நம் காரியங்களோடு சேர்த்து கலக்காதீங்க. சத்தியமாய்ப்பா வசனத்தை பா, இதுல இருந்து எனக்கு என்ன பிரயோசனம் அதை எடு, வீடு செல்லு, அபியாசப்படுத்து, வாழு. காலம் செல்லுகிறது, நாட்கள் நெருங்குகிறது. பிரியமானவர்களே, சீமோன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன் இராம் முழுவதும், எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு விஷயங்கள் தெரியும் ஆண்டவரே. அவன் ஒரு வார்த்தையும் இயேசுவோடு பேசவில்லை, இயேசுவுக்கு சொல்லவும் இல்லை. ஏன் மத்தியானம் போகலாமே, ஏன் பின்னேரம் போகலாமே, ஏன் இரவு என்ன மறுக்கா போகலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணும் ஆண்டவரே. களைச்சு போயிட்டேன். இன்றைக்கு களைப்புகள் சோர்வுகளினாலே அநேக வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுவதுண்டு. நாம் சோர்ந்து சோர்வு களைச்சு போயிருக்கிறோம், அதனால சோர். அதனால என்ன செய்கிறோம், வார்த்தைகளை அலட்சியம் பண்ண. இந்த மனுஷன் அதுல அதுல அவன் கவனிக்க வேண்டும், அந்த வார்த்தை அவன் அலட்சியம் பண்ணல, இயேசு சொன்ன வார்த்தை அவன் அலட்சியம் பண்ணல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை வருஷம் அனுபவம் பெற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு வணங்குங்கள், அந்த வார்த்தைக்கு விட்டுக் கொடுங்கள், அந்த வார்த்தையை பின்பற்றுங்கள். இல்லையோ பிள்ளைகள், குடும்பம், ஊழியம், சபை. அதற்கு சீமன், ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தை எனக்கு நீர் சொன்னீர் பார்த்து அது எனக்கு முக்கியம். ஏறுங்கிறா எல்லாரும், நான் இருக்கிறேன், எல்லாரும் ஏற்றிருப்பான், அவனோட நின்றவங்க எல்லாம் ஏறு, நான் மாத்திரம் இல்லை, ஏறு எல்லாரும். இயேசு சொல்லி இருக்கிறார், பரவாயில்லை இன்னும் ஒரு தடவை நான் செய்து பார்ப்போமே, இன்னும் ஒரு தடவை நாம் ஆழத்துக்கு போய் பார்ப்போமே, இன்னும் ஒரு தடவை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற இடம் என்ன தெரியுமா, களைப்பு. பிரயாசப்பட்டு 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 களைத்து போவதுண்டு. இது என்னும் ஒரு கோணத்தில் பேசுவதுண்டு. நாம் ஊழியம் எத்தனை தடவை எத்தனை தடவை எத்தனை தடவை ஒரு இடத்துல செய்தாலும் திரும்ப செய்யுங்கள். அது என்னும் ஒரு கோணம், ஆத்ம ஆதாயத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறதுண்டு, நாம் கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கு என்னுடைய செய்தி. சீமோன் பேதுரு இயேசுவின் வார்த்தைக்கு கனம் பண்ணி மரியாதை கொடுத்து கீழ்ப்படிந்தார். கப்பல் நிறைந்தது, கப்பல் நிறைந்தது, வலைகள் அளவுக்கு ஆசீர்வாதம். இரா முழுவதும், இரா முழுவதும், இரா முழுவதும் இவ்வளவு மீன் எங்கு ஒழிச்சிருந்தேன்னு கேள்வி இல்லையா. பரிமாண தேவனுடைய சில ஆசீர்வாதங்கள் சில வார்த்தைகளிலே தங்கி இருக்கிறது, சில செயல்பாட்டிலே தங்கி இருக்கிறது, சில நேரங்களிலே தங்கி இருக்கிறது. அதை அசட்டை பண்ணுவது நாம், அதை தூக்கி எறிந்து விடுவது நாம், அதை தள்ளி விடுவது நாம். ஆனால் நாம் அதை செய்துவிட்டு திரும்ப 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 கர்த்தருடைய பாதத்தில் அழுது அழுது ஜெபம் பண்ணுவதுண்டு. ஆனால் சிறிய காரியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனுபவத்தில் சாயாதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிய போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள், மிகுதியான மீன்களை பிடித்து வந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதே சீமோன் ஆண்டவரே ஒரு அஞ்சு மனத்தியாலம் கழித்து நான் போகிறேன் என்று சொல்லி இருந்தால், இதே சீமோன் ஆண்டவரே இந்த நேரத்தில் மீன் பிடிக்க முடியாது, இது என் அனுபவம், ஏன் போடுறதுல பிரயோசனம் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி இருந்தார். எனக்கு தெரியாது காலமேல மீன் பிடிக்கலாமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்லி இருக்கிறான் இல்ல, ஆண்டவரே ரால் தீருந்தான் நல்ல நேரம், ஏண்டா அவன் ரால் நேரம் போனபடியினால அவனுடைய அனுபவத்தின்படி ரா நேரத்தில் மீன் பிடிப்பது நல்லது. அவன் அப்படித்தான் சொல்றான், ஏண்டா அதிகாலையில தான் மீன்களோடு வருவார்கள், அதிகாலையில மீன் விற்கிறதுக்கு கொண்டு வருவார்கள் இல்லையா சந்தைக்கு. சோ அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் அதுக்கென்று இருக்கிற, ஆண்டவரை இப்ப சரிவரா. உங்கள் அனுபவங்கள் சில நேரங்களிலே முக்கியமே கிடையாதவா, உங்கள் அனுபவங்கள் சில நாட்களில் சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கைகள் முக்கியமே கிடையாது. எது சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்றி, அதை செய், அதை செயல்படுத்தி, அதன் அடிப்படையிலே வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நான் கடந்த முறை ரெண்டு தடவை பேசுகிற பொழுது சொன்னேன், கீழ்ப்படிவு என்பது இலகுவானதல்ல, எல்லா மனிதர்களுக்கும் விருப்பப்படத்தக்கதும் அல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அது விருப்பம் கிடையாது. பிள்ளைகளுக்கு விருப்பமா இல்லையே, இந்த அளவில் இருந்து அந்த அளவு வரைக்கும் இதுல விருப்பமே கிடையாது. கீழ்ப்படிதல், செய்யாத செய், செய்யாத செய், செய்யாத செய், வேணா வேணு, வேணா வேணு. ஏன் இந்த சீமோன் என்ன யோசித்தானோ ஆண்டவருக்கு சோத்திரம், நீ சொன்ன வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுத்து கொண்டு போய் போடுற ஆண்டவர் என்று போட்டான். ஆசீர்வாதத்தோடு வந்தான் பாருங்க. ஹல்லேலூயா. இதிலேயே நிக்க நிக்க நம்முடைய நேரங்கள் போகும். அதனாலே இதை விட இன்னும் ஒரு காரியம், 10வது வசனத்தை வாசியுங்கள்.
சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டாவது காரியம் என்ன நடக்குது தெரியுமா? முதலாவது மீன்களை பிடித்துக் கொண்ட மனிதன், ரெண்டாவது ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நீ இவ்வளவு நாளும் மீன்களை தானேடா பிடிச்சாய், இவ்வளவு நாளும் நீ என்னத்தை பிடித்தாய்? மீன்களை தானே பிடிச்சாய், ஆனா இனி பிடிக்க போகிறது மனிதர்களை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கீழ்ப்படிவு அழைப்புக்கு மிகவும் முக்கியம். நன்று விளங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய கீழ்ப்படிவு அவருடைய வளர்ச்சிக்கு முக்கியம். சோ கீழ்ப்படிவு அழைப்புக்கு முக்கியம். சீமோன் பேதுரு 5வது வசனத்திலே கர்த்தருக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு நேரத்தை பிற்போட்டிருந்தால் இந்த அழைப்பு அவனுக்கு கிடைச்சிருக்குமா? கணக்க பேசுகிறவர்களை வைத்து கர்த்தர் ஒன்றுமே செய்வதில்லை. கர்த்தருடைய ராஜ்யம் எதுல இல்லையா? பேச்சில கிடையாது. எதையும் தூக்கி வச்சு அலட்டி கொண்டே இருப்பார்கள். செய்யாதீருங்க, எதையும் தூக்கி வச்சு ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டு இருக்காதிருங்க, திருந்துங்கள், கர்த்தர் பக்கம் சாயுங்கள், திருந்துங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள், அது எனக்கு நன்மை கண்டு எடுத்துக் கொள்ளுங்கள், பிரயோசனப்படுத்துங்கள், கீழ்ப்படியுங்கள். நான் இதை நேற்று இரவு இதை வாசித்து விட்டு எனக்கு சிந்திக்கிறேன். ஆண்டவரே, உடனடியாக ஒரு அழைப்பு அவனுக்கு. இன்னைக்கு அழைப்புக்கு எவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள்? ஒரு சிலருக்கு இன்றைக்கும் அழைப்பை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை. அழைப்பு என்று சொல்வது லேசானது ஒன்று கிடையாது. அழைப்பு என்று சொன்னது நான் விரும்புகிற காரியத்தை அழைப்பாக்கி விடாதிருங்க, இது அடுத்த பிரச்சனை. எது நமக்கு விருப்பமோ, எது நம்முடைய இருதயம் குழுகுலண்டுதோ அதுதான் அழைப்பு. அழைப்பு என்பது லேசானவைகள் கிடையாது. அழைப்பின் அருகோடு சாவும் சேர்ந்து வரும். அது தெரிகிறதில்லை அநேகருக்கு. அழைப்பு என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அழைப்பு அழைக்கப்பட்டவர்களை பாருங்க, செத்திருப்பாங்க. இயேசுக்காய் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை விட்டு ஓட மாட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் பொறுப்புகளை விட்டு ஓட மாட்டார்கள். அழைக்கப்பட்டவர்கள் தேவ ராஜ்யத்தை விட்டு ஓட மாட்டார்கள். என்றால் அது அழைப்பு, அது அழைப்பு. சாகும் வரைக்கும் அதுதான் வாழ்வு, சாகும் வரைக்கும் அதுதான் வாழ்வு. விளங்குறதா? ஆகையினால இங்கே இந்த மனுஷனுக்கு உடனடியாக ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? இவ்வளவு நாள் நீ மீன்களை பிடித்தாய், இனி நீ மனுஷர்களை பிடி என்ற உடனே இவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் விட்டு விட்டு சீக்கி பார்த்த வலை, சொந்த கப்பல், அதையும் விட்டு விட்டு அவருக்கு பின்னாக பின் செல்லுகிறான். அதனாலோ என்னவோ உன் மீது சபையை நான் கட்டுவேன். அதனாலோ என்னவோ உன் மீது என் சபையை நான் கட்டுவேன். முன்பின் தெரியாத ஒரு மனிதன் தன் அனுபவத்தை சாய்ந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவை சாய்ந்தான். அந்த வார்த்தைக்கு தன்னை எவ்வளவுக்கு கீழ்ப்படிய முடியுமோ அவ்வளவுக்கு விட்டுக் கொடுத்தான். ஆசீர்வாதம் அவனை நிறைச்சது. அவனுக்கு மாத்திரம் இல்ல, அவனோடு இருந்தவர்களுக்கு ஆசீர்வாதம். பக்கத்துக்கு அப்புறம் வந்துட்டான். கடந்த முறை பேசினேன், ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறது நிமித்தம் அவனுக்கும் ஆசீர்வாதம், அவனோடு இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம். ஒரு மனிதன் கீழ்ப்படியாத நிமித்தம் அவனுக்கும் ஆசீர்வாதம் இல்லை, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா யோனா தீர்க்கதரிசி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவனோடு சேர்ந்து நின்று போட வந்தது எல்லாமே மாட்டிக்கொண்டது பாருங்க. அதுல வேற நான் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மனுஷனுடைய காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசித்தேன், நேற்று வாசித்தேன், திருப்படுத்து வாசித்தேன், திருப்ப பாட்டேன், என்னண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையில அவன் சொன்ன வார்த்தைக்கு செய்ததுல நீர் என் பின்னே வா, என் பின்னே வா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பின்பாக போவது என்பது லேசான காரியம் அல்ல. கிறிஸ்துவின் பின்தொடர்வது என்பது லேசான காரியம் அல்ல. இயேசுவுக்கு பின்பாக செல்வது என்பது லேசான காரியம் அல்ல. பிரியமானவர்களே, எனக்கு இவ்வளவு காலத்திலையும் பெரிய வயது சென்று பெரிய ஒரு அனுபவசாலியாக நான் மாறாவிட்டாலும் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தரை பின்தொடர்கிறோம் என்று சொல்லி இடையிலே விட்டுட்டு ஓடினவர்கள் ஏராளம் பேர், ஏராளம் பேர். கர்த்தரால் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதனால இந்த அழைப்பு, அழைப்பு என்று சொல்லி அலட்டாதீங்க. அழைப்பு என்பது லேசானது கிடையாது, அதை வீணாக பயன்படுத்தாதீங்க. பழையாட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருங்க. இதெல்லாம் வீணிலே வழங்குவது. அழைக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது எல்லாம் கவனமாக இருங்க. லேசானது கிடையாது. அவருடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளாதிருங்க. அழைப்பு நின்று பிடிக்கும், அழைப்பு சாகும் வரைக்கும் நிற்கும், அழைப்பு முடியும் வரைக்கும் நிற்கும், அழைப்பு கிறிஸ்துவண்டை வரைக்கும் நிற்கும். ஏன்? அது அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, விழலாம், தள்ளாடலாம், சோர்ந்து போகலாம், ஏன் மறுதளிக்கலாம், ஆனா அழைப்பு நின்று பிடிக்கும். அழைப்பு ஒருபோதும் மாறுவதில்லை. வேதம் சொல்லுது அழைப்பும் கிருபை வரமும் மாறாது, மாறாது. திரும்ப சொல்றேன், உங்கள் அனுபவத்தை சாயாதருங்க. 30 வருஷம் இயேசுவோடு நடக்கிறாயா? 25 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழுகிறாயா? 30 வருஷம் ஊழியம் செய்கிறாயா? சீமோன் பேதுருவை போல நீ பெரிய ஒரு அனுபவசாலியாகவே இரு. ஆனா இயேசு என்ன சொன்னார்? திரும்ப போ, அதே இடத்துல போ, அதே வேலையை செய், அதே காரியத்தை செய். ஆண்டவரே, ஒன்றுமே கிடையாது, எனக்கு தெரியும், நான் அனுபவசாலி, நான் புத்திசாலி, எனக்கு விஷயங்கள் தெரியும், நான் ஞானவான். என் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறேன், எப்படி வளர்ப்பேன், என் பேர பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன், என் ஊழியத்தில் எப்படி நடப்பேன், எல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. மோசேயும் இதைத்தான் சொல்லி கடைசியிலே கானானுக்குள்ள போக முடியாமல் போய்விட்டது. அழைப்பு, இப்ப நீங்க கேட்கலாம், மோசேயினுடைய அழைப்பு பரிபூர்ணப்பட்டதா? என்ன கேட்டாலும் இல்லை. ஏன் மோசே அழைக்கப்பட்டவர்கள் எதுக்கு அழைக்கப்பட்டார்? கானானுக்குள்ள போகும் வரைக்கும் அழைக்கப்பட்டார். ஆனா இடையிலே பார்க்கிற தூரத்தில் கை கட்டியது வாய் கட்டலப்பா. பிரியமான தேவன் பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ள நல்லெண்ணத்தோடு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு கீழ்ப்படியுங்கள். இல்லையோ, இல்லையோ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏனெனில் அழைப்புகள் ஒருபோதும் மாறுவதில்லை, மாறுவதே கிடையாது. அவர்கள் படகுகளை கையிலே, அந்த 11வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவருக்கு பின்பாக. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குவா, நீங்க யாருக்கு பின்பாக செல்லுகிறீர்கள்? நீங்கள் யாருக்கு பின்பாக செல்லுகிறீர்கள்? சிலர் தவறான நோக்கங்களை சரியாக சிந்திக்கிறார்கள், சிலர் தவறான வழிநடத்தல்களை சரியாக சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு அடுத்த காரியங்களே கைவையாமல் இருப்பது நமக்கு நல்லது, அது ஏற்றது, அது ஏற்றது நமக்கு, அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். இங்க ஒரு மனிதன் தன் அனுபவத்தில் சாயவில்லை. நமக்கு முன்பாக ஏராளமான அனுபவங்கள் இருக்கிறது. விசுவாசனுடைய குடும்ப வாழ்க்கை குறித்த அனுபவங்கள், அநேக வாலிப பிள்ளைகளுடைய அனுபவங்கள், அநேக ஊழியக்காரருடைய அனுபவம், இவைகளை எடுத்து வைத்து பேசுவது சரியானது போல, தெரிந்தது போல, எல்லாம் அறிந்தது போல. பிரியமானவர்களே, அழைப்பு என்பது தனித்தனி மனிதனுக்கும் வித்தியாசமானது. அழைப்பு என்பது தனித்தனி மனிதர்களுக்கு வித்தியாசமானது. எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் புரட்சித்தமான அழைப்பும் புரட்சித்தமான அபிஷேகமும் ஒவ்வொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை மறவாதிருங்கள். மேவி மெழுகி பேசுகிறவர்கள் இருக்க, அபிஷேகம் எல்லாமே ஒன்றுதான், அழைப்பின் அபிஷேகம் வேறு. அபிஷேகம் என்பது தேவனால், கர்த்தருடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டு எல்லாருக்கும் ஊட்டப்படுகிற ஒரு மலை. ஆனால் பிரத்யேகமான அழைப்பு என்பது அது வித்தியாசமானது, அது வித்தியாசமானது. அதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் அநேகம் உண்டு. அதே வேளையிலே அழைப்பே இல்லாதவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சிலம்பம் பண்ணுகிறவர்களும் உண்டு. ஆனா இங்கே ஒரு மனுஷன், நான் அனுபவசாலி. பிரியமானவர்களே, நமக்கு இத்தனை வருஷ காலத்துக்கு ஒரு ஊழிய அனுபவம் இருக்கிறது, ஆனால் இதை வைத்து நான் என்னுடைய மிச்ச காலங்களை ஓட்ட முடியாது, ஓட்ட முடியாது, நடந்து செல்ல முடியாது. ஏன்? மோசே எகிப்திலே மோசே என்ன செய்தார்? என்ன செய்தார்? இளவரசனுடைய போஸ்டில் இருந்து அங்கேயும் ஆட்சி தான் செய்தார். ஆனால் இஸ்ரவேலரை ஆட்கொள்ள முடியாமல் போய்விட்டது, இஸ்ரவேலரை நடத்த முடியாமல் போய்விட்டது. எவ்வளவோ கஷ்டப்பட்டா, எவ்வளவோ துன்பப்பட்டா, எவ்வளவோ துயரப்பட்டா, எவ்வளவோ வேதனைப்பட்டா, ஆனால் அனுபவசாலி, அனுபவசாலி. அனுபவங்கள் நல்லது, ஆனால் அதை வைத்து நடவாதிருங்கள். அனுபவங்கள் தேவையானது, ஆனால் அதை வைத்து நடவாதிருங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன என்ன அநேகர் செய்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? நாம் கொஞ்சம் ஊழியம் செய்து விட்டால் எல்லாம் நமக்கு தெரியும் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்வதுண்டு. பிரியமானவர்களே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாம் எப்படி செய்வது என்பது எங்கள் கரத்தில் கிடையாது. அடுத்த ஆராதனை எப்படி நடத்துவோம் என்பது கூட எங்கள் கரத்தில் கிடையாது, கிடையாது. இத்தனை ஆராதனை நடத்தியிருக்கலாம், இத்தனை ஆராதனை நடத்தியிருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று சொல்லுவா, இத்தனை வருடம் அவன் ஆராதனை செய்யலாம் பாருங்க, இதில் நின்று இத்தனை வருஷமாக அவன் செய்கிறான், செய்யத்தக்க. ஆனால் நாங்கள் இந்த ஆராதனையிலே ஒரு காரியத்தை செய்யாது என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவுத்துக்கு அதுக்கு இணங்கப்படுகிறதோ அதுதான் அவருடைய ஊழியத்தின் வெற்றியாக மாறும். எனக்கு அனுபவம் இருக்கிறது என்று நீ நினைத்தால் அது உன் தவறு, அது உன் வளர்ச்சியின்மை, அது நீ வளரா தன்மையை காண்பிக்க, அவ்வளவுதான் விளங்குறதா? இங்க பேதுருவுக்கும் ஏராளமான அனுபவம் இருந்தது, ஆனா இயேசு நீ சொன்னீர் பார்த்தீரா, அதனால நான் கொண்டு போகிறேன் படகை, முழு வேலை. ஒரு படகை தள்ளி ஆழத்துக்கு கொண்டு போய் அந்த வேலை செய்வது என்பது இரவு முழுவதும் எனக்கு பிடிக்காத வேலையே இரவு வேலை தான், எனக்கு பிடிக்காத வேலை இரவு வேலை. ஆனா அவன், ஆண்டவர் இயேசு நீ சொன்னீர் இல்லையா, தள்ளு போட்டை, தள்ளு ஆழத்துக்கு கொண்டு போ, கொண்டு போ. அந்த ஒரு கீழ்ப்படுதல் அவனை சுற்றி இருந்த அவ்வளவு பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அவனுடைய அழைப்பு, இதுவரைக்கும் மீன்பிடிகாரனாக இருந்த அவனுடைய அழைப்பு மாறியதப்பா, மாறியது. என் பின்பாகப்பா, இனி நீ மனுஷனைத்தான் பிடிக்க, மனுஷனை கத்திருக்கின்ற ஆதாயப்படுத்த நீ தேவனுக்கு. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கு பிரச்சனை தெரியுமா? கீழ்ப்படியவே முடியாது, ஆனா அழைப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார். கொஞ்சமும் வளைஞ்சு கொடுக்க மாட்டார்கள், ஆனா அழைப்பு இருக்கிறது என்று சொல்லி பேசுவார்கள். சொல்லுவதை கேட்பதில்லை. நன்மை எவ்வளவுத்துக்கு நன்மை? எங்களுக்கு சில வேளைகள் நல்லா தெரியும், ஐயோ இந்த ரெண்டு கல்லை தாண்டி போனாலும் கஷ்டப்படுமா, வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு காலத்துக்கு முதல்ல ஒருவர் சொன்னார், ஊழியம் 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 செய்ய வேண்டும் சொன்னார். நான் சொன்னேன், இங்கவா ஊழியம் என்பது சும்மா விளையாட்டு கிடையாது. நீ இன்றைக்கு செய்கிறன்னு தொடங்கி போட்டு நாளைக்கு விட்டுட்டு ஓடுற விளையாட்டு இல்லை ஊழியம். ஊழியம் என்பது நாம் சாகும் வரைக்கும் செய்வது. கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர், எது வந்தாலும் நாம் அதில் நின்றுதான் ஆக வேண்டும். ஆகையினாலே அவசரப்படாத, நான் சொன்னேன் அவசரப்படாத, இரு, காலம் வரும் இரு, நாட்கள் வரும் இரு, சொன்னேன் கீழ்ப்படுகிறதே இல்லை. அவசரங்கள் அநேக தடவைகளை நம்முடைய வாழ்க்கையை தாடுமாறாக மாற்றிவிடும், தாடுமாறாக மாற்றிவிடும். இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் தங்கள் நினைத்தபடி தங்களையே தாங்கள் ஊழியக்காரர்களாக ஆக்கிக்கொண்டு சுழண்டு திரும்பி இன்னைக்கு போய் படுக்க தொடங்கிவிட்டார். செய்யாதருங்கள், செய்யாதருங்கள். உங்களுக்கு தெரியுமா வேதத்தில் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது? நான் நேற்று இரவில் இருந்து கேட்டேன், ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே இருந்து வளர்த்து எடுக்கப்பட்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 பேரை அவர் தெரிந்தெடுத்தார், அவருக்குள்ள வைத்து நடத்தினார், அவர் அவர்களை தயாரித்துப்பட்ட அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுக்கு ஊழியக்காரர்களை வைத்து சரிப்படுத்தி சரிப்படுத்தி சபைகளை கட்டி அவங்களை நடத்தினாங்க. பேசாம இரு, அமர்ந்திரு, கர்த்தர் சரியான நேரத்தில் கொண்டு வருவார். இன்னைக்கு ஆராதனைக்கே ஒழுங்கில்லை, ஆனா ஊழியம் தேவைப்படுகிறது. ஆராதனையில் ஒழுங்கே கிடையாது. இந்த வசனங்களை கீழ்ப்படிய முடியல, பிறகு என்ன? யாருக்கு ஊழியம்? யாருக்கு ஊழியம்? எதற்கு ஊழியம்? பிரியமானவர்களே, முதல்ல நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஒழுங்கான ஆராதனை, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்றதே கிடையாது, ஆனா ஊழியம். வேதம் என்ன சொல்லுகிறது? தேசங்கள் கடாட்சிக்கப்படுகிற பொழுது பரிசுத்த உபவாச நாட்களை உண்டு பண்ணி சபையை கூட்டி சபை தேசங்களுக்காக நிற்க வேண்டும், தேவ பிள்ளைகள் நிற்க வேண்டும், தேவ ஜனங்கள் நிற்க வேண்டும். ஆனா ஊழியம் தேவை, ஃபாஸ்டிங் பிரேயர் தேவையில்லை, ஆனா ஊழியம் தேவை, ஆராதனை தேவையில்லை. முதல்ல இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, அமர்ந்திருங்க சபையில், ஆராதனையை கத்தருக்கண்டு வைராக்கியமாய் செயல்படுத்துங்க, கத்தருக்கண்டு தேவனுக்கண்டு உண்மையுள்ள ஆராதனையை செலுத்துங்க. கத்தர் செய்தார். அவர் என்னோடு பேசின பொழுது சொன்னார், பிரதர் கடந்த ஆராதனைக்கு நான் வரவில்லையே, ஆனால் அது ஒரு முக்கியமான காரியம் என்றார். உனக்கு தெரியுமா, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆராதனைக்கு வராத காரியத்தை மறக்கவே கூடாது. அது என்ன வேண்டு சொல்ல வேண்டும், என்ன காரியம், உன் வீட்டில் என்ன செத்தா போயிட்டாங்க யாராவது, அப்படியானால் நீ ஏதோ ஒன்றை மறைக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம், நீ ஏதோ ஒன்றை மறைக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம். ஆராதனைக்கு வராத பொழுது அதை நீ மறைக்கிறாய் என்று சொன்னால் நீ ஏதோ ஒன்றை மறைக்கிறாய். நீ எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நின்று என்னத்தை செய்ய போகிறாயோ எனக்கு என்ன தெரியாது. கர்த்தர் பார்த்துக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் கர்த்தருடைய ஒரே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அழைப்பையும் பெற்றுக்கொண்டான். யாரோ ஒரு ஊழியக்காரன் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எத்தனையோ வருஷம் காத்திருந்தாராம். சித்தத்தை அறிவதற்கு என்ன சித்தம், என்ன ஆண்டவரை சித்தம், என்னை குறித்த சித்தம், என் குடும்பத்தை குறித்த சித்தம், என் பிள்ளைகளை குறித்த சித்தம், என் ஊழியத்தை குறித்த சித்தம் என்ன என்று அறிவதற்கு நீண்ட காலம் காத்திருந்தாராம். இன்றைக்கு நினைக்க நினைக்க சித்தங்கள் வெளியாகிறது, எனக்கு சித்தங்கள் வெளிப்படையாகிறது. என்ன சித்தம், இதுதான் எனக்கு சித்தம், என்ன சித்தம், என் குடும்பத்தை இதுதான் சித்தம். நாலு மாசம் ஓடுவார்கள், ஐந்தாவது மாசம் சித்தமும் இல்லை, ஆக்கலும் இல்லை. பிரியமானவர்களே, இதில் விளையாடாதீருங்க. அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், இந்த காரியங்களில் விளையாடாதீருங்க. ஊழியம் என்பது லேசானது கிடையாது, கடினமானது, கஷ்டமானது, வருத்தத்துக்குரியது, துக்கத்துக்குரியது, எல்லாமே அடங்கியதுதான் ஊழியம். ஊழியம் என்பது லேசானது கிடையாது. இயேசுவுக்கும் அது லேசாக இருக்கவில்லை. இயேசுவும் நிறைவேற்றினார், ஆனால் அவருடைய ஊழியத்தின் வெற்றி எங்கே இருந்தது தெரியுமா, சிலுவையிலே இருந்தது. பிதாவுடைய சித்தம், இயேசுவை குறித்து பிதாவுடைய சித்தம் எங்க தெரியுமா இருந்தது, சிலுவையில இருந்தது. ஆனா எங்களுக்கு தான் சித்தங்கள் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்குது. ஆனா இயேசுவுக்கு சித்தம் எப்படி இருந்தது தெரியுமா, சிலுவை. அதுதான் சித்தம், பிதாவின் சித்தம். எத்தமலை தோட்டத்தில் என்ன இயேசு ஜெபம் பண்ணார், என்ன ஜெபம் பண்ணார், என் சித்தம் அல்லாண்டவர் உம் சித்தம். உம் சித்தம் என்ன, சிலுவை சுமப்பது, அடி வேண்டுவது, முள்முடி சிலுவையில், இதுதான் பிதாவின் சித்தம் இயேசுவை குறித்து. நம்மளை குறித்த சித்தம் என்னன்னு சொல்லி கேட்டா இன்றைக்கு விதம் விதமாய் நாம் சொல்லுகிறோம். அதான் நான் முதல்ல சொன்னேன், சித்தம் என்பது மரணத்தோடு இணைந்திருப்பது உண்டு, சித்தம் என்பது மரணத்தோடு சேர்ந்திருப்பது உண்டு, அழைப்பு என்பது மரணத்தோடு சேர்ந்திருப்பது உண்டு. அவன் கடைசி வரைக்கும் நின்றாக வேண்டும், கடைசி வரைக்கும். அதனால இந்த பாத்தீங்கன்னா அநேக போதகர்கள் சாகிறது உண்டு, சாகிறது உண்டு. எனக்கு கிட்டடியிலே ஒருவர் எனக்கு டெலிபோன்ல சொன்னார்கள், 42 வயசு போதகர் திடீரென செத்து விட்டார். அவர் சொன்னார், அது ஒரு பக்கம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அடுத்த பக்கம் இந்த போன இந்த கிழமை நாம இந்த சேர்ச்சில இந்த சேர்ச்சை குறித்த எதிர்காலத்தை குறித்து பேசுவதற்கு ஒரு மீட்டிங் போட்டார்கள். நானும் பவுலும் அதுக்கு போயிருந்தோம். அங்க என்ன தெரியுமா பிரச்சனை, ஆசாரியர்கள் இல்லை, ஆசாரியர்கள் இன்றைக்கு இங்கே நான் உங்களுக்கு ஆசாரியர்கள் இல்லையா, இந்த ஆராதனை மாசத்தில் ரெண்டு தேர் நடக்கிறது, ஆசாரியர்கள் இல்லை. இன்னும் கொஞ்சம் காலம் போய்விட்டால் இருக்கிற ஆசாரியர்களும் இல்லை, என்ன செய்வது என்று சொல்லி அங்கே புலம்புகிறார்கள். புலம்பினதிலே இதுக்கும் ஒரு புலம்பு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரியர்கள் ஊழியர்களை கனம் பண்ணி அவளுக்கு கீழ்ப்படிந்த நடவங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை தேடுங்கள். ஆசாரியர்கள் இல்லையா, ஏமனு ஊழியக்காரர்கள் இல்லை. இது மாத்திரமல்ல, நாம பூப்பட்டால கூட ஒரு சபைக்கு போயிருந்த அங்கேயும் ஆசாரியர் இல்லை, ஆசாரியர்கள் இல்லை. ஆனா ஆசாரியர்கள் கொடுக்கப்பட்டு, உங்களுக்கு ஒரு சபை கொடுக்கப்பட்டு, உங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் கொடுக்கப்பட்டதுன்னா அங்கதான் ரெண்டதம் பண்றது, அங்கதான் கீழ்ப்படியாம இருக்கிறது, அங்கதான் ஏதாவது முரட்டாட்டம் பண்றது. ஆனா இங்க இன்னும் எத்தனை மாசத்திலே தெரியாது இந்த ஆராதனையும் செய்யறது நாங்கள் என்று சொல்றான். இன்னும் கொஞ்சம் காலத்துல அவங்களால மேலாது, வயது முதிர்ந்து விட்டது, அதுக்கு பிறகு யார் வருவார் அவர்களுக்கு. நான் இருக்க 5 சபை இருக்கிறது, ஆனால் ஆச்சாரியர் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் அனுபவத்தை சாய்ந்து, உங்கள் அழைப்பை உடைத்து, உங்கள் அனுபவத்தை சாய்ந்து கர்த்தருடைய சித்தத்தை உடையாது படிக்க வார்த்தைகள் வருகிற பொழுது அந்த வார்த்தையை வார்த்தையாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்ன ஒரு சம்பவத்தை பார்ப்போமா? ஹல்லேலூயா, டைம் ஓடிவிட்டது. என்ன ஒரே ஒரு சம்பவத்தை பார்த்து நாங்கள் முடித்து விடலாம் இல்லையா? அது சம்பந்தம் இல்லாம தான் அதை நான் பார்க்க விரும்புகிறேன். திருப்பி கொள்கிற ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரம், 2 ராஜாக்கள். அது என் இருதயத்தில் இருக்கிறபடியினால நான் அதை பார்க்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாக சிஸ்டர் வாசிங்க.
படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான்.
இப்ப 9வது வசனத்தின் வாசிங்க சிஸ்டர்.
அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான்.
இங்க ஒரு இப்படி இருக்க டிவிஷன் இங்க பாத்தீங்க. நாகமான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாரும் வாசிச்சிருக்கிறோம், நிறைய வாசிப்பதுண்டு நாங்க. நல்லது, ஆனால் பிரயோஜனம் என்ன? எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? எதை சிந்திக்கிறோம்? எதை நாம் வாழ்வில் எடுத்துக் கொள்ளுகிறோம்? இங்க ஒரு மனிதன் வந்து படைத்தலைவன் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாக வீட்டுக்கு வந்து நிற்கிறான். என்ன செய்யறான் தெரியுமா? குஷ்டம் போக வேண்டும், குஷ்டம் போக வேண்டும். ஆனா அந்த ராஜாவுடைய நினைப்புகள் சிந்தனைகள் வித்தியாசமாக இருந்தது. நான் யார்? நான் படைத்தலைவன். நான் யார்? நான் பிரியூர் மனிதன். நான் யார்? 30 வருஷ விசுவாசி. நான் யார்? 30 வருஷ ஊழியக்காரன். நான் யார்? அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வந்து என்னை தொட்டு என்னை தடவி எனக்கு ஜெபம் பண்ணி ஒரு சுகத்தை தருவான் என்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேக தடவைகளில் தவறுகிறது. நம்முடைய நோக்கங்கள் அநேக தடவைகளில் தவறுகிறது. அவன் தம்பாடு தன்னுடைய தான் சொந்த வேலையுமா இருக்கிறான். இவனுக்குத்தானே விரத்தம் வந்தான். சொன்னதை செய்ய வேண்டியது தானே. அதுலயும் ஒரு முறை அவருக்கு தேவைப்பட்டது. அவன் சொல்றான் என்ன தெரியுமா? யோர்தான்ல போய் 7 தரம் முழுகு. அது அவருக்கு பிடிக்கல, அது அவருக்கு வேண்டல. 7 தரம் அதுக்கும் யோர்தான்ல. ஏன்? என் ஊர்ல இல்லையா? என் வீட்டுல இல்லையா? என் தேசத்துல இல்லையா? நல்ல நதிகள் இருக்கிறது, நான் குளிக்கிற நல்ல நதிகள். அனுபவ ரீதியாக நான் நல்ல நதிகள்ல நான் குளிச்சு முழுகுகிறேன். ஆனால் இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? 7 தரம் யோர்தான்ல குளி. நான் உங்களுக்கு ஒன்னு கேட்கவா, யோர்தானுக்கு பதிலாக அவன் வேறு ஒரு நதியை எடுத்து 7 தரம் குளித்திருந்தா குஷ்டம் போயிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இவர் ஒரு ஊழியக்காரன், அதை மாத்திரம் மறக்க கூடாது. இவர் ஒரு ஊழியக்காரன். அங்கே இயேசு சொன்னார், இங்க ஒரு ஊழியக்காரன் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? யோர்தான்ல குளி, 7 தரவை நீ முழுக வேண்டும். நேற்று முந்தின நாள் தெரிய இந்த 7 குறித்து கொஞ்சம் சிந்தித்தேன். 7 என்பது முடிவடைகிறது, பரிபூர்ணம் அடைகிறது. இந்த எனக்கு அதில் ஒன்று பார்த்தேன், இந்த வானவில் அதில் 7 கலர் இருக்கிறதா. அந்த கலர் ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார் ஒப்பந்தப்படுத்தினா தெரியுமா? இந்த பூமியை ஜலத்தினாலே நான் ஒருபோதும் அழிக்க மாட்டேன் என்பதற்கு ஒப்பந்தமாக அந்த வானவில்லை கொண்டு வந்தார். அதன் அர்த்தம் என்ன? அழிவு முடிவடைந்தது. 7 கலர் அழிவு முடிவடைந்தது. என்னை அழிக்க மாட்டேன். 7 என்பது பரிபூர்ணம். 7 என்பது என்னது? நான் மூழ்கி எனக்கு சுகம், என் வேதனையில் இருந்து விடுதலை. 7 என்பது முடியுமே. 6 தரம் என்று சொல்லியிருக்கலாமே. அமைச்சர் 7. சரி, யோர்தானை தவிர வேறு ஒரு இடத்துல அடிக்கடி சொல்றது, சொல்றதை செய்யுங்கள், சொல்லாததை செய்யாதீர்கள். அது உனக்கு நட்ட சபைக்கும் நல்லதில்லை. 7 தடவை மூழ்கு. எங்க? யோர்தான். தேசத்தில் செய்வன. இதான் இன்றைக்கும் இப்படிப்பட்ட உரைவாடுகள் தான் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. சொல்லுவது உண்டு, செய்வது உண்டு. பேசுவது உண்டு, செய்வது உண்டு. அது தேவையில்லை உனக்கு. நான் திரும்ப கேட்கிறேன், யோர்தானை தவிர வேறு இடத்துல போய் இந்த மனிதன் மூழ்கி இருந்தால் சுகம் கிடைச்சிருக்குமா? எல்லாம் பைபிள் வாசிக்கிறேன் இல்லையா? நம்ம எல்லாரும் பைபிள் வாசிக்கிற கையில தானே இருக்குது, சொல்லுங்க முடியுமா? சுகம் உண்டு பண்ணி வந்திருக்குமா? சரி, அது அங்காலே இருக்கட்டும். சரி, ஆறு தடவை மூழ்கி எழுந்திருந்தால் நடந்திருக்குமா? குஷ்டம் போயிருக்குமா? குஷ்டம் போயிருக்குமா? போயிருக்குமா? பிரியமானவர்களே, சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்து உங்கள் வேலைகளை செய்யுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். தேவனுக்கு என்று முடிவு வரையும் ஓடுங்கள். கர்த்தருக்கு என்று மறைவில் பிரயாசப்படுங்கள். அவர் வருகிற பொழுது எல்லாம் வெளியரங்கமாகும். இன்றைக்கு இந்த காலத்தில் எல்லாம் வெளியரங்கமாக வேண்டும். எல்லாருக்கும் விருப்பம் எல்லாம் வெளியில தெரியணும். எல்லாருக்கும் விருப்பம் எல்லாம் வெளியில எல்லாரும் பார்க்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாகம்மான் எலியாவிடத்தில் வந்து சொன்ன பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ஏழு தடவை மூழ்கி எழும்பு. நல்ல வேலைக்காரன் நாகம்மானோட இருந்தது, நல்ல மனுஷன், ஆலோசனை நல்லா கொடுத்தாங்க. பாருங்க, நல்ல ஆலோசனைகள் கொடுங்க. சில பேர் ஆலோசனை கொடுத்து விட்டு அதுதான் என்று சொல்லி நாண்டு கொண்டு நிற்பாங்க. அதுக்கு பேர் ஆலோசனை இல்லை. ஆலோசனை என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லி நாண்டு கொண்டு நிற்பார்கள் ஒட்டக்கால. இதுதான், இதுதான், இப்படித்தான், இப்படித்தான், அப்படித்தான், அப்படித்தான். நன்மையே இருக்காதப்பா. நன்மை உண்டாவதற்கு சான்ஸே கிடையாது. சித்தாதை வாசிக்க 11வது வசனத்தை.
புளியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான்.
தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்தான். உங்களுக்கு கொடுத்திருக்கிற உங்க ஊழியக்காரன் சொல்லுகிற படி எத்தனை பேர் நீங்க செய்யறீங்க? உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின் படி. இங்க ஊழியக்காரனை குறித்து தான் பேசப்பட்டிருக்கு. ஊழியக்காரனை குறித்து தான் இங்க பேசப்பட்டிருக்கிறது. எவ்வளவு செய்கிறோம், எப்படி செய்கிறோம்? பெரியமானவர்களே, திரும்ப நான் சொல்றேன், வார்த்தை வார்த்தையாக எடுத்து இதுல எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை எடுங்க. எங்கேயோ சிந்தனை விட்டு கொண்டு இருக்காதிருங்க. இந்த வார்த்தை எடுத்து இதுல எனக்கு என்ன இருக்கிறது, இன்றைக்கு நான் என்னத்தை கொண்டு செல்லலாம், எனக்கு என்ன பிரயோசனம், என் வாழ்வுக்கு இது எவ்வளவு நன்மை, இது நான் எவ்வளவுக்கு தொடர முடியும், என் எதிர்கால வாழ்க்கையில இது எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியும், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில இது எவ்வளவுக்கு பயிற்சிக்க முடியும் என்றதை சிந்தியுங்கள். அவர் ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின்படி ஜோர்தான் மூழ்கி எழும்பு நான் சிறு பிள்ளையுடைய மேனியை போல அது மாறிச்சு. அநேக ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையிலே தடைப்பட்டு போவதற்கு நாங்கள் காரணம். நாங்கள் காரணம், நாங்கள் தான் காரணம். தேவன் விரும்புகிறபடி செய்வதில்லை. தேவனுடைய இருதயத்தை விளங்கிக் கொள்வதில்லை. தேவன் விரும்புகிற விருப்பங்களை நோக்குவதில்லை. தேவன் பார்க்கிற விதமாக பார்ப்பதில்லை. தேவன் சிந்திக்கிற விதமாக சிந்திப்பதில்லை. தேவனுடைய நோக்கங்களை அறிந்து கொள்ள பிரயாசப்படும். இன்றைக்கு நம்ம நோக்கம், நம்ம விருப்பம். பிரியமானவர்களே, ஒன்று சொல்லவா, நாம செய்யறது எல்லாமே ஊழியமாக மாற முடியாது. மாறவே மாற முடியாது. நீ தலைகளா நில்லு. தேவ விருப்பத்தோடு, தேவ சித்தத்தோடு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவ ஊழியக்காரர்களோடு இணைந்து செயல்படுவது ஊழியம். நான் அந்த இடத்த விட்டுட்டேன். ஊழியக்காரர்களுக்கு கீழே ஊழியக்காரர்களை உருவாக்கி நடத்துவதுதான் ஊழியம். அழைக்கப்பட்டது மோசேயுடைய காலத்தில் என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்னார், பக்கத்தில் இருக்க அவனை பிடிச்சி அனுப்பு. விளங்குறதா? அப்போஸ்தலனாகிய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாட்களில் 12 ஊழியக்காரர்கள் எழுப்பி விட்டார். அவங்களுக்கு கீழே எத்தனை ஊழியர்கள், எத்தனை சபைகளை அவர்கள் எழுப்பி விட்டார் தெரியுமா? ஊழியக்காரர்களை தெரிவு செய்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது கவனித்து செயல்படுத்துவதுதான் ஊழியம். விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பெயர் ஊழியம் கிடையாது. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, சபையில இருக்கிற விசுவாசிகளை விட இன்றைக்கு வாலிபர்கள் தான் பாஸ்டிங் முறையில் அதிகமாக வருகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? வெட்கப்பட வேண்டிய விஷயம். பாருங்கள், கேளுங்கள், இப்ப எழுப்பி விடவா? வாலிபர்களுக்கு எத்தனை வாலிபர்கள் பாஸ்டிங் முறையிலுக்கு வந்திருந்து ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா, 20 வருஷம் ரட்சிக்கப்பட்ட, 30 வருஷம் ரட்சிக்கப்பட்ட, வீட்டில் இருந்த கால் நோகுது, கை நோகுது, தலை இடிக்குது, எழுப்பி விடுவா? இதுல இருக்காங்க அவ்வளவு பேர். வர்றவங்களுக்கு தெரியும் எத்தனை விசுவாசிகள் வர்றாங்கன்னு. இன்னைக்கு வராத விசுவாசிகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வராதவர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. மாசத்தில் ஒரு தடவை உபவாச கூட்டம். அதுக்கும் எதற்கு ஜெபம் பண்றோம் தெரியுமா? தேசத்துல இன்றைக்கு இந்த நிலைமையிலே கொரோனாவிலே பஞ்சத்தினாலே சூடப்பட்டு சூழ்ந்து கொண்டு இருக்கிற தேசத்துக்கு 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நடக்கிற உபவாச கூட்டத்துக்கு வர தெரியாதவர்கள் விசுவாசிகள் ஊழியர்கள். ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் 40 வருஷம் அலட்டிக்கொண்டு தெரியாதவர்கள், எந்த காலத்தில் எங்க நிக்க வேண்டும் என்று தெரியாத விசுவாசிகள், எந்த காலத்தில் எங்க நிக்க வேண்டும் என்று அறியாத நீங்கள், ஜெபம் பண்ற காலத்தில் ஜெபம் பண்ற நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு உபவாச கூட்டம் ஓகேப்பா, 12 உபவாச கூட்டம் உனக்கு என்ன வேலை? ஆனால் பெயர் ஊழியக்காரர், நான் தேவ சித்தத்தை செய்கிறவன், நான் தேவ சித்தத்தை இருதயத்திலே தாங்குகிறவன், நான் தேவனுக்காய் பிரயாசப்படுகிறவன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை கண்டிக்கவோ உங்களை எச்சரிக்கவோ அல்லாவிட்டால் உங்களுக்கு அதை சொல்லி காட்டவோ இங்க பிரசங்கம் பண்ணவில்லை. எங்கேயோ ஒரு இடத்திலே நாம் திரும்ப வேண்டும், எங்கேயோ ஒரு இடத்திலே நாம் நிற்க வேண்டும். இல்லையோ கிறிஸ்து வரும் வரைக்கும் இப்படித்தான் செய்வோம், இப்படித்தான் ஓடுவோம், இப்படித்தான் ஆடுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே இந்த மனுஷன் எதிர்பார்த்ததெல்லாம் வேற. இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்புகள் இப்படித்தான் இருக்கிறது. எங்களுக்கு வசதியானவைகளை சித்தமாக மாற்றிக்கொள்ள கூடாது. நாகமா இப்படிதான் செய்தா என்ன, எந்த தேசத்துல நான் செய்வேன்? போய் உன் தேசத்துல போய் செய்திருந்தா குஷ்டம் ஒன்றும் மாறி இருக்காதப்பா. உன் விருப்பத்தின்படி போய் செய்தா அது ஒன்றும் மாறுவதற்கு இடமே இல்லை. எலியா சொன்னா ஜோர்தானுக்கு போ, அங்கு 7 தரம் மூழ்கி எலும்பு, முடிஞ்சுதான் முடிஞ்சுதான். அநேக தடவைகள்ல விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுவது உண்டு, இப்படி செய்யுங்க என்று சொல்றது, செய்யாது இதைத்தான் செய்யுங்க இல்லைன்னு. மாறாக செய்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறோம், அதனாலே மாட்டிக்கொண்டவர்களையும் நான் பார்த்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நின்று நிலை நின்று கிறிஸ்து வரும் வரைக்கும் நிலை நின்று கிறிஸ்துவோடு புறப்பட்டு போக வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமும் விருப்பமும், வேறு ஒன்றும் அல்ல. பிரியமானவர்களே, இங்கே ஒரு மனிதன் நின்று சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன பார்த்தீங்க, 7 தடவை மூழ்கி, 7 தடவை மூழ்கு. அந்த பக்கத்து தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்து 7 தடவை ஒரு ஆத்துல இருந்து மூழ்கு என்று சொல்றார் ஒரு ஊழியக்காரர். அதை செய், என்னைக்கு சொன்னா செய்வீங்களா? செய்வீங்களா? செய்யறது இல்லை பிரதர். நாங்க எங்க வீட்டுல இருக்குது, எங்க வீட்டுல குளிச்சு கொள்வோம், எங்க வீட்டுல மூழ்கி கொள்வோம், எங்க வீட்டுல எல்லாம் வசதி இருக்குது, நாங்க நல்லா வசதியா இருக்கிறோம், அது இதன் இல்லை. உன் வசதியின் அடிப்படையில வைத்து சித்தங்கள் நிறைவேறுவது கிடையாது, கிடைக்கவே கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு அம்மானவர்களே, நான் தொடர்ந்து இதில் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். யோசுவா எரியோ மதிலுக்கு முன்பாக நின்ற பொழுது யோசுவாவுக்கு அநேக அனுபவம் இருந்தது. நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன், நேரம் போய்விட்டது. யோசுவாவுக்கு அநேக அனுபவம் இருந்தது. அவன் யுத்த வீரன், அவன் யுத்த தலைவன். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார், முதலாவது நாள் ஒரு தடவை சுத்து, 6 நாட்கள் ஒவ்வொரு ஒருத்தர் சுத்திட்டு வாப்பா. அவன் ஒரு யுத்த வீர, அனுபவசாலி, அனுபவம் பெற்றவன். எரிகோ மதில் யுத்தத்தை செய்து எப்படி வீழ்த்துவது என்று, இங்க இருந்து என்ன செய்வது என்று அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதர். ஆனா ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா, 6 நாட்கள் 6 தேரம் சுத்தணும். யார் சுத்த வேண்டும்? யுத்த வீரர்கள் சுத்த வேண்டும், பரிசுத்தப்பட்டு சுத்த வேண்டும், ஆசாரிகள் சுத்த வேண்டும், ஊழியக்காரர்கள் சுத்த வேண்டும், எல்லாரும் சுத்து.
ஒருத்தன் பேசவர்கள் இருந்திருப்பார்கள் எத்தனை பேர் யோசுவாவுக்கு இதுவரைக்கும் யுத்தத்தில் வலது கையா இடது கையா நின்றவர்கள் இருந்திருப்பார்கள்? சிந்திக்க பேசுகிறேன், சும்மா பேசுறேன், சிந்திக்க பேசுறேன். யோசுவா கர்த்தர் சொன்னதை அவனுக்கு சொன்னா அப்படியே நின்றார்கள். 7 நாட்கள் முதலாவது நாள் சுத்துகிறார்கள். மேலே இருந்தவன் பார்த்து சிரிக்கிறான், யுத்தம் எடுத்துட்டு சுத்துதுகள் சுத்துதுகள் என்று. உள்ளே இருக்கிறவன் என்ன யோசிச்சானோ தெரியாது, என்ன இது பைத்தியங்கள் மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க, சுத்திட்டு இருக்காங்க. நான் நேற்று இரவில் இருந்து சொன்னேன், ஒவ்வொரு தடவையும் சுத்தி வர வர அந்த எரிகோவின் கற்கள் ஆட தொடங்கி இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேன். எரிகோவின் மதில்கள் கற்கள் ஆட தொடங்கி இருக்கும், ஒன்றொன்றாக 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 தேவ பிள்ளைகள் சுத்தி 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 வருகிறார்கள். ஏழாவது தடவை ஏழு தடவை சுத்த சொல்லு. அதுலயும் மாற்றம் இல்லை. நான் யோசிச்சேன், மேல இருந்தவன் பார்த்து சிரிச்சிருப்பான், ஏதாவது சொல்லி இருப்பான், தகுதி இல்லாத வார்த்தைகளை பேசி இருப்பான். யுத்தம் பண்ண வந்தாங்களா, சுத்த வந்தாங்களா, சுளர வந்தாங்களா, எதற்கு வங்க வந்து நிற்கிறாங்க, இப்படி நின்று எப்படி இந்த மதிலை பிடிக்க போகிறார்கள், இந்த பட்டணத்தை எப்படி கைப்பற்ற போறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவைகள் சித்தங்கள் மற்றவர்களால் அலட்சியம் பண்ணப்படலாம், சித்தங்களை மற்றவர்கள் அலட்சியமாக பார்க்கலாம், ஆனா சித்தம் நிறைவேறும், அலட்சியம் நிற்காது. சித்தம் நிறைவேறும். மனிதனுடைய வாழ்விலே அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், எளியவனாக இருக்கட்டும், ஒரு கள்ளனாக இருக்கட்டும், ஒரு கொலைகாரனாக இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய சித்தம் அவனுடைய வாழ்விலே நிறைவேறும். ஆனால் அலட்சியங்கள் நிற்காது, அலட்சியங்கள் நின்று முடியாது. மேலே இருந்து அலட்சியம் பண்ணினார்கள், பார்த்து ஏதாவது சொல்லி இருப்பார்கள், ஆனால் ஒரு ஒன்றும் இல்லாத படிக்கு கர்த்தர் மாட்டினார். அனுபவத்தில் ஒன்றும் இல்லை. பல யுத்தங்களை நாம் செய்திருக்கலாம், பல வழிகளாக நாங்கள் நடந்து வந்திருக்கலாம், இதுவரைக்கும் எங்களுடைய விசுவாச ஓட்டம், நம்முடைய ஊழிய ஓட்டம், அநேக அனுபவங்களை பெற்று வந்திருக்கலாம், ஆனால் எரிகோ வந்தது நில்ல, அனுபவத்தை பற்றி ஒன்றுமே செய்ய முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், தேவ ஊழியருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். சொல்லுகிறதை செய்யுங்கள், சொல்லாததை செய்யாதருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், தேவ ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோமா? தொடர நான் விரும்பவில்லை. ஜெபம் பண்ணுவோமா? ஹாலலோயா. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்களை மூடுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் அனுபவங்களை தேவ சமூகத்தில் வையுங்கள். அவைகள் உங்களை கொண்டு செல்ல போறதல்ல. உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், ஊழிய பாதையிலே, குடும்ப பாதையிலே, சபையின் வாழ்விலே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே, கணவன் மனைவி என்ற வாழ்விலே உங்களுக்கு அநேக அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை உனக்கு என்ன, தேவனுடைய ஊழியக்காரத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன, அதை மாத்திரம் சிந்தி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக தடவைகள் கீழ்ப்படியாததன் நிமித்தம் கர்த்தருடைய நோக்கங்களும் சித்தங்களும் எங்கள் வாழ்விலே உடைக்கப்பட்டு போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தின், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே அநேக தடவை நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் செய்யாதிருக்கிற பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் உடைக்கப்பட்டு போகிறது. தெரியுமா உனக்கு? அது நமக்கு தெரிவதில்லை. சஞ்சரங்களும் கண்ணீர்களும் கவலைகளும் நெருக்குகிறது. ஏன்? சிறிய காரியங்களை கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிவதில்லை. சிறிய காரியங்களே நாம் தேவனுக்கு என்று சொல்லி எங்களை வைராக்கியம் பாராட்டுவதில்லை, விட்டுக் கொடுப்பதில்லை, செயல்படுத்துவதில்லை. நாம் கீழ்ப்படியாததுனாலே உடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பக்கம் திரும்புங்கள், தேவன் பக்கம் திரும்புங்கள், கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தருக்கு முன்னால் சரிப்படுத்துங்கள். நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விருப்பமா? நாம் நடக்கிற விதங்கள் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவரே ஊழியக்காரனுக்கு மறைத்து, அண்டபரை நீர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு மறைத்து நாம் செய்கிற காரியங்கள் கத்தாவே அது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதா? அழைத்த அழைப்பும் கிருபை வரமும் மாறுவதில்லை, மாறுவதில்லை. பிரியமானவர்களே, மாறுவதில்லை. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், பிரத்யேகமான அபிஷேகங்கள் அதில் மாறுவதில்லை. ஆகையினாலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். இல்லாவிட்டால் கத்தருங்களை பார்த்துக் கொள்வார், கத்தருங்களை பார்த்துக் கொள்வார். நல்ல ஒரு கீழ்ப்படிவின் ஆவி எனக்கு தாங்கப்பா, என் உள்ளத்தை பாரும், உள்ளத்தை பாரும். கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்பீர்களா, கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை தாரும் ஆண்டவரே. கீழ்ப்படிவு என்பது கஷ்டமானது. எல்லாம் எனக்கு தெரிந்தது போல நடவாமல், எல்லாம் எனக்கு புரிந்தது போல நடவாமல், அந்தவரை அனுபவத்தை வைத்து நான் நடந்து சென்று விடாதபடி கர்த்தர் எனக்கு கிருபை செய்ய வேண்டும், தேவன் எனக்கு கிருபை செய்ய வேண்டும். அந்தவரை அறவழியில் நின்று விடாதபடி, அறவழியிலே கர்த்தாவே ஊழியத்திலிருந்து நின்று விடாதபடி, அந்தவரை அலட்சியம் பண்ணி விடாதபடி, ஓட்டங்களை நிறுத்தி விடாதபடி கர்த்தாவே இருவரும் வரைக்கும் நிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அழைப்பிலே உறுதியாயிருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் விருப்பங்களை அழைப்பாக மாட்டிக்கொள்ளாதபடிக்கு எங்களை எச்சரித்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? முடிப்போம் ஆராதனை. நல்ல ஆண்டவர், இந்த அருமையான நாளுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. வருகிற கிழமை முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். சுகம்பலம், ஆரோக்கியம், சமாதானம் வீடுகளை நிறைத்து இருக்கட்டும். உம்முடைய கரத்துக்கு நாங்கள் படைக்கிறோம். நசரேயா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.